الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه، ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا. صدق الله العلي العظيم. وقال النبي عليه الصلاة والسلام: اغتنم خمسا قبل خمس: حياتك قبل موتك، وصحتك قبل سقمك، وفراغك قبل شغلك، وغناءك قبل قبرك، وشبابك قبل هرمك. أو كما قال عليه الصلاة والسلام: إن ولدتي فريتي பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், சஹாபாக்கள், உத்தமர்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் அவனுடைய சலாத்தையும் சலாமையும் என்றென்றும் கூறிக்கொண்டே இருப்பானாக. வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹுக்கு விருப்பமான அவனுடைய மாளிகையிலே ஏத்திகாவுடைய இனியத்தை வைத்தவர்களாக அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வாலிப நெஞ்சங்களே, அல்லாஹ் சொன்ன நல்ல காரியங்களை எடுத்து நடக்குமாறும் விலக்கிய தடுத்த தீய காரியங்களை மட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாலிபர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு பல சட்டங்களை வைத்திருக்கிறார். தாயுடைய வயிற்றில் இருந்தோம், அந்த சட்டத்தை நாம் தாண்டி இந்த உலகத்தை சந்தித்தோம். சிறு பிராயம் என்று சொல்லக்கூடிய சிறு பிள்ளைகளாக நாங்கள் இருந்தோம். அதற்கு பிறகு வாலிப வயதை அடைந்தோம், வயோதிப வயதை அடைகின்றோம். இப்படி அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தில் பல கட்டங்களை ஏற்படுத்தி இருக்கின்றான். இது ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு விதமாக கழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை முறையிலே அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாலிப காலம் இருக்கிறதே, இது மிக பெருமதியான ஒரு காலமாக இருக்கிறது. இது சாதாரணமான காலம் அல்ல, இது அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்ற மிக பெரும் ஒரு நேமத்தாக இருக்கிறது. அல்லாஹ் சிறு பிராயத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத, நம்மால் தெரிந்து கொள்ள முடியாத பல விளக்கங்களை அல்லாஹ் வாலிப வயதை நாம் அடையும் போது நமக்கு கொடுக்கின்றார். இது அல்லாஹ் நமக்கு செய்கின்ற ஒரு நேமத்தாக இருக்கின்றது. வயோதிபத்தை அடைகின்றோம், இயலாமையை அடைகின்றோம், நம்மால் நாம் நினைக்கின்ற அனைத்தையும் செய்ய முடியாது. சிந்தனையில் தோன்றுகின்றது, உள்ளத்திற்கு விருப்பமாக இருக்கிறது, ஆசையாக இருக்கிறது, ஆனால் உடல் அதற்கு இடம் கொடுக்காத ஒரு நிலைதான் நாம் வாலிபத்தில் வயோதிபத்தில் அடையக்கூடிய நிலையாக இருக்கிறது. வாலிபர் செய்கின்ற அனைத்தையும் வயோதிபரால் செய்ய முடியாது. எனவே வாலிபத்தில் அல்லாஹ் நல்ல திடகாத்திரத்தை கொடுக்கின்றான், ஆரோக்கியத்தை கொடுக்கின்றான், மன வலிமையை கொடுக்கின்றான், நிறைவை சாதிக்கும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இது அல்லாஹ் கொடுக்கின்ற நியமத்துகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. வாலிபர் காலம் என்பதே அது மிக பெருமதியான காலமாக இருக்கிறது. இந்த வாலிபர் காலத்திலே நாம் செய்கின்ற நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ் உடத்திலே மிக உன்னதமான உயர்வான கூலிகள் கிடைக்கின்றன. ஒரு வயோதிபர் செய்கின்ற அமல்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலியை விட, ஒரு வயோதிபர் செய்கின்ற நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலிகளை விட, ஒரு வயோதிபர் செய்கின்ற நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ் பன்மடங்கு அதிகமாக கூலிகளை கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனதருமை வாலிபர்களே, வாலிபம் என்று சொன்னால் இன்று நம்மில் பலருடைய சிந்தனையில் இருப்பது என்ன தெரியுமா? வாலிபர் என்றால் அவருக்கு ஒரு தனி ஒரு கை இருக்கிறது. எல்லோரும் நினைப்பது போன்று வாலிபர்களால் இருக்க முடியாது. வாலிபர் காலம் என்பது அது ஒரு வித்தியாசமானது. விரும்புவதை எல்லாம் செய்ய வேண்டும், உள்ளம் ஆசைப்படுவதை எல்லாம், அந்த ஆசைகளை எல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலம்தான் வாலிப காலம் என்ற எண்ணமும் உணர்வும் தான் நம்மில் அதிகமானவர்களிடத்திலே இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபம் என்பது மனோ இச்சைகளுக்கெல்லாம் வழிபட்டு உள்ளத்தின் ஆசைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதற்குரிய ஒரு காலம் அல்ல. மாறாக மிக சிந்தனையோடு கவனமாக திட்டமிட்டு நாம் படிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வாலிப காலம் என்பது எத்தனை வயது வரைக்கும் என்பது உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடான ஒரு விடயமாக இருக்கிறது. அதிகமான உலமாக்கள் கூறுகிறார்கள், மேதைகள் கூறுகிறார்கள், 30 வயதோடு வாலிபம் என்பது முடிவடைந்து விடுகிறது. 30 வயது முடிந்துவிட்டால் அவர் வாலிப சட்டத்தை தாண்டி விடுகிறார் என்பதுதான் அதிகமான உலமாக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த 30 வயதுக்குள் தான், இந்த 30 வயதுக்குள் தான் நாம் நினைப்பதை எல்லாம் செய்து முடிக்க ஆசைப்படுகிறோம். அப்படி அல்ல, இது நமது எதிரிகளும் விரோதிகளும் நமக்கு முன்னால் வைத்திருக்கின்ற, விரித்து வைத்திருக்கின்ற சூழ்ச்சியுடைய வலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் வாலிபர்களை வாலிபத்தில் வலியுறுப்பதற்காக இஸ்லாத்தின் எதிரிகள் பல கோடி கோடி ரூபாய்கள் செலவழித்து பல இரவுகள் விழித்திருந்து அதற்காக எத்தனையோ நபர்களை அமர வைத்து தீட்டிய திட்டங்களின் வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று நமது சமூகத்தில் அதிகமான வாலிபர்கள் இந்த சூழ்ச்சி வலையிலே அகப்பட்டு வாழ்க்கையை பாழாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த மின்பரில் வைத்து நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்கிக் கொள்ள அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை விட நீங்கள் தெளிவாக அறிந்திருப்பீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனதருமை வாலிபர்களே, வாலிபம் என்பது அது மிக பிரதானமான ஒரு காலமாக இருக்கிறது. சிந்தனையோடும் திட்டத்தோடும் கழிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கின்றது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை நாம் எல்லோரும் மஹ்ஷருடைய மைதானத்தை, கியாமத்துடைய நாளை சந்திக்க இருக்கின்றோம். எப்படியான கட்டமாக இருக்கும்? செம்பு தரையாக இருக்கும். தலைக்கு மேலே சூரியன் நின்று கொண்டிருக்கும். உடம்பிலே உடுப்பிருக்க மாட்டாது, காலிலே செருப்பிருக்க மாட்டாது. ஒவ்வொரு மனிதனும் செய்த பாவத்தின் அளவு வியர்வை வெளியாகி வியர்வைக்குள்ளே மூழ்கி கொண்டிருப்பான். இதைவிட பயங்கரமான நிலைமை என்ன தெரியுமா? மனிதன் அந்த இடத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், என்னை நீ நரகத்திற்கு அனுப்பினாலும் பரவாயில்லை, இந்த மஹ்ஷருடைய மைதானத்தை விட்டும் என்னை நகர்த்தி விடு, இங்கிருந்து என்னை அனுப்பிவிடு. கபருக்குள்ளே சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்து விட்டுத்தான் ஒவ்வொரு மனிதரும் கியாமத்திலே எழுப்பப்படுகிறான். நரகத்தின் கொடூரம் தெரியும், சொர்க்கத்தின் இன்பம் தெரியும். இருந்தாலும் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தின் அல்லோல கல்லோலம், அந்த கஷ்டமான நிலைமை மனிதனை எப்படி பேச வைக்கிறது? யா அல்லாஹ், என்னை நரகத்துக்கு அனுப்பினாலும் பரவாயில்லை, நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் என்னால் இந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் நிற்க முடியாது, என்னை இங்கிருந்து அனுப்பிவிடு என்று சொல்லும் அளவுக்கு, என்று அவன் பேசும் அளவுக்கு அந்த மஹ்ஷருடைய நிலைமை மிக படும் மோசமாக இருக்கும். இந்த இடத்தில் அல்லாஹ் கேள்வி கணக்கை ஆரம்பிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு அடியானும் நான்கு விடயங்கள் அல்லாஹுவால் கேட்கப்பட்டு சரியான தகுந்த பதிலை கொடுக்காத வரைக்கும் ஒரு எட்டு கூட அவனால் நகர முடியாது. அதில் பல ஹதீஸ்களில் பல விடயங்கள் வந்திருந்தாலும் ஒரு விடயம் நம்முடைய தலைப்போடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஏ மனிதனே, உனக்கு நான் வாலிபத்தை ஒரு நேமத்தாக கொடுத்திருந்தேன், அந்த வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய் என்பது அதில் ஒரு கேள்வியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்றும் இதற்கு முன்னாலும் வாலிபத்தை அடைந்த நாங்கள் இந்த வாலிப காலத்தை எப்படி கழித்திருக்கிறோம்? என்னால் பதில் சொல்லி தப்ப முடியா? என்னால் பதில் சொல்லி தப்ப முடியுமா? என்னால் பதில் சொல்லி தப்ப முடியுமா? அந்த அடிப்படையில் எனது வாழ்க்கையை வாலிபத்தில் நான் கழித்திருக்கிறேனா என்ற கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நம்மை நோக்கி கேட்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த ஒரு ஹதீஸின் மூலமாகவே நம்மால் விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கிறது வாலிபம் எவ்வளவு பெருமதியானது. இன்று வாலிபர்கள் நினைப்பதை போன்று, இன்று வாலிபர்களுக்கு வழிகாட்டப்படுவதை போன்று வாலிபர்கள் வாலிபத்தை கழிக்க முடியாது. ஏன்? அது ஒரு நேமத்தாக இருக்கிறது. இது பற்றி ஒரு தனி கேள்வி கொடுக்கப்பட இருக்கிறது. எனவே அந்த வாலிபத்தை சரியாக சிறப்பாக கழித்து அல்லாஹ்விடத்தில் அதற்குரிய பதிலை சரியாக நாங்கள் கொடுத்து தப்ப வேண்டிய கடமைப்பாடு உள்ளவர்களாக ஒவ்வொரு வாலிபரும் இருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாலிபத்தை கொடுத்திருக்கிறான், வாலிபத்தை கொடுத்திருக்கிறான். இந்த வாலிபம் பெருமதியானதாக இருக்கிறது. இந்த வாலிபத்தை மிக பேணுதலாக கழிக்க வேண்டும். இந்த வாலிபத்தை நாம் மிக கவனமாக கழிக்க வேண்டும். மனோ இச்சை பிரகாரம், ஷைத்தானியத்தின் பிரகாரம், யஹூதியத்தின் அடிப்படையில், நஸ்ரானியத்தின் அடிப்படையிலே நாம் கழித்துவிட முடியாது. ஏன்? இந்த வாலிபம் ஒரு நேமத்தாக இருக்கிறது. இதற்கு ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது. நான் பதில் சொல்லி தப்ப வேண்டியவனாக இருக்கின்றேன் என்பதுதான் இதற்குரிய அடிப்படை காரணமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபர்களுக்கு அவர்கள் சரியான முறையில் வாழ்க்கையை நடாத்திக் கொள்வதற்கு, வாழ்க்கையை திட்டமிட்டுக் கொள்வதற்கு
பொழுது அவருடைய பொறுப்புதாரிகள் பெற்றோர்கள் என்ற அடிப்படையிலே அந்த பாதுகாவலர்களாக இருப்பவர்கள் அவர்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய அதிபர்கள் அவர்களுடைய பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருப்பவர்கள். இதில் கவனம் செலுத்துவது ஒவ்வொருவரின் மீதும் கட்டாயமான கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் நம்முடைய இஸ்லாமிய ஆட்சிகள் நடந்த போது இஸ்லாமிய மன்னர்களுடைய வரலாற்றை நாம் ஆய்வு செய்து பார்க்கும் போது ஒரு முக்கியமான ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. என்ன செய்தி தெரியுமா? இஸ்லாமிய மன்னர்கள் இடையிடையே அவர்களுடைய வேலை ஆட்களை ஆட்சிக்குட்பட்ட பகுதிக்கு அனுப்பி பல தகவல்களை திரட்டுவார்கள். அதில் ஒரு பிரதானமான தகவலாக அவர்கள் திரட்டுவது நம்முடைய வாலிபர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, வரக்கூடிய தகவலின் முடிவு வாலிபர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக தேனரும் பக்குவமும் இறை பக்தியும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அந்த தகவல் இருக்கும் போது அந்த இஸ்லாமிய மன்னர்கள் நல்ல மன்னர்கள் அப்படியே ஆறுதல் அடைந்து விடுவார்கள். எந்த நேரத்தில் வரக்கூடிய தகவலின் முடிவு நமது வாலிபர்கள் நல்லொழுக்கம் குறைந்தவர்களாக இறைபக்தி இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதாக இருக்கும் என்றால் மன்னர்கள் மக்களை சீர்திருத்துவதற்காக திறந்தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன் தெரியுமா? சமூகத்தின் திருத்தம் சமூகத்தின் சீரான வாழ்க்கை அமைப்பு வாலிபர்களுடைய கரத்திலே இருக்கிறது. இந்த சமூகத்தின் வாலிபர்கள் சிறப்பானவர்களாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இறைபக்தி மிக்கவர்களாக நல்ல பண்பாடு உள்ளவர்களாக இருப்பார்களோ அந்த சமூகம் நல்லதாக இருக்கும். இந்த வாலிபர்கள் சீர்கெட்டவர்களாக இறைபக்தி அற்றவர்களாக நல்லொழுக்கம் குறைந்தவர்களாக காணப்படுவார்களோ அந்த சமூகமும் அப்படியாக ஒரு பின்தங்கிய சமூகமாகத்தான் இருக்கும். வாலிபர்கள் சமூகத்தின் முள்ளந்தண்டுகளாக முதுகெலும்புகளாக இருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபத்துக்கு அல்லாஹ் அப்படி ஒரு பெரும் சக்தியை கொடுத்திருக்கிறான். வாலிபத்துக்கு அல்லாஹ் அப்படியான ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வாலிபர்களுடைய கரத்தில் தான், வாலிபர்களுடைய வாழ்க்கை தரத்தில் தான் சமூகத்தின் தரம் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள முடியுமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று வாலிபர்களை மையமாக வைத்துத்தான் பல திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. நல்ல திட்டமாக இருக்கட்டும், சீர்கெடுக்கும் திட்டமாக இருக்கட்டும், அனைத்திற்கும் பாவிக்கப்படுபவர்கள் வாலிபர்களாக இருக்கிறார்கள் என்பதை எல்லோரும் அறிந்த ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனது அருமை வாலிபர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இருக்கிறதே இது பைத்தியத்தின் ஒரு வகை என்பதாக. நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிபம் என்பது பைத்தியத்தின் ஒரு வகையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபத்தையும் பைத்தியத்தையும் ஏன் உபமானம் காட்டி கூறினார்கள்? என்ன காரணம்? பைத்தியம் பிடித்தவனை எடுத்து பார்த்தால் சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அவனிடத்தில் இருக்க மாட்டார். அவசர புத்தி இருக்கும், நனவு கருதி இதன் முடிவு என்னவாகும் என்பது சிந்திக்கக்கூடிய திறமை அவனிடத்தில் இருக்க மாட்டார். எது அவனுக்கு தோன்றுகிறதோ அதை செய்யக்கூடியவனாக அவன் இருப்பான். இதே தன்மை வாலிபர்களிடத்தில் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என அருமை வாலிபர்களே, வாலிபம் என்பது மிக கவனமாக திட்டமிட்டு வழிநடாத்தப்பட வேண்டிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால் தான் வாலிபர்களுக்கு புத்திமதி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைரு ஷபாபிக்கும் மன் தஷப்பஹ பிகுஹுலிக்கும். வாலிபர்களில் சிறந்த வாலிபர்கள் யார் தெரியுமா? அந்த வாலிபர்களுடைய காலத்தில் இருக்கின்ற அதற்கு முன்னால் வாழ்ந்து சென்ற மூத்தவர்கள் முதியவர்களே அவர்களுடைய தோற்றத்தில் அல்ல, அவர்களுடைய உடுப்பில் அல்ல, அவர்கள் பேசுவது போன்று பேசுவதில் அல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லொழுக்கங்கள் நல்ல காரியங்கள் காணப்பட்டதே அவைகளை தேடி பின்பற்றக்கூடிய அந்த தோரணையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாலிபர்கள் தான் சிறந்த வாலிபர்கள் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முன்னால் வாழ்ந்த தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மூத்தவர்களிலே 40 வயதை தாண்டியவர்களிலே இருக்கின்ற நல்லொழுக்கங்களை பார்த்து, நன்னடத்தைகளை பார்த்து, அவர்களுடைய சீரான கட்டமைப்புகளை பார்த்து தன்னது வாழ்க்கையின் முன்மாதிரியாக எந்த வாலிபர் தனது வாழ்க்கையை ஆக்கிக் கொள்கிறாரோ அந்த வாலிபர் தான் எனது சமூகத்தில் உள்ள சிறந்த நல்ல பயிரான வாலிபர் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். மேலான சகோதரர்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று வாலிபர் சமூகம் ஏதோ ஒரு அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாலிபர்களுடைய வாழ்க்கை திட்டத்தை பார்த்தால் அது பிழையாக இருந்து கொண்டிருக்கின்றது. வாலிபர்கள் எப்படி வழிநடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் சற்று ஆய்வு செய்து பார்த்தால் அது பிழையான வழிநடாத்தலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது எங்கே போய் நிற்கப் போகின்றது தெரியுமா? சமூகத்தை ஒரு சீர் அழிவிலே, சமூகத்தை ஒரு சீர் கேட்டிலே கொண்டு போய் தள்ளிவிடப் போகின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்ட கடமைப்படுகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபர்களை நாம் அப்படியே விட்டு வைக்க முடியாது. ரசூலுல்லாஹி சொல்லிவிட்டார்கள், வாலிபம் என்பது வைத்தியத்தின் ஒரு வகையாக இருக்கின்றது. எனவே நாம் வாலிபர்களை பற்றி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். யார் சிந்திக்க வேண்டும்? முதலாவதாக அந்த வாலிபன் வாலிப வயதை அடைந்து விட்டால் அவனுடைய பெற்றோர்கள், அவனுடைய பாதுகாவலர்கள் அவனை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். நல்லொழுக்கத்தின் பிரகாரம் நல்ல வாழ்க்கையை அவனுக்கு காட்டிக் கொடுப்பதற்கு அவர்கள் சிறந்த முன்மாதிரியாக தங்களை மாற்றிக்கொள்ள அந்த பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் முயற்சிக்க ஆரம்பிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று வாலிபர்கள் என்பவர்கள் சமூகத்தின் அமானுமங்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் பாடசாலைகளை கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார்கள். அங்கே அதிபராக இருப்பவர் ஒரு பொறுப்புதாரியாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆசிரியராக இருப்பவர்கள் அந்த வாலிபனின் பொறுப்புதாரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாலிபன் ஏதோ ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து கொண்டிருந்தானா, அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அந்த வாலிபனை அழகான முறையில் வழிகாட்டும் ஒரு பொறுப்புதாரியாக மாறிவிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஐயதிஹி. ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய பொறுப்புகள் பற்றி மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபர்களை நாம் அவர்கள் போகின்ற போக்கிலே, அவர்கள் செல்கின்ற வழிகளிலே நாம் விட்டுவிட்டு நாமும் அவர்களும் பிரிந்து வாழ்வோமாக இருந்தால், ஒரு தொடர்பில்லாமல் இருப்போம் என்று சொன்னால் அந்த வாலிபர்களின் எதிர்காலம் சீர்கெட்டுவிடும். அது என்ன தாக்கத்தை உண்டாக்கும் தெரியுமா? சமூகத்தில் பெரும் ஒரு அழிவை, சமூகத்தை ஒரு அழிவிலே கொண்டு போய் நிறுத்திவிடும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த வாலிபர்களை பற்றி நாம் எப்படி சிந்திப்பது? இந்த வாலிபர்கள் என்ன அடிப்படையில் வழிநடாத்தப்பட வேண்டும் என்பதை மார்க்க ரீதியாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனான வாலிபனாக இருந்த மகனுக்கு அழகான முறையிலே புத்தி சொல்லி தந்திருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் அந்த புத்தியை ஒரு அழகான புத்திமதியாக ஏற்றி குர்ஆனிலே நமக்கு கியாமத்து வரைக்கும் ஒரு புத்திமதியாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு புத்தி சொல்லும் போது முதலாவது ஒரு முன்மாதிரியை காட்டித் தருகிறார்கள். இரக்கமான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். எனது செல்ல மகனே, எனது இரக்கமான மகனே, எனது அன்பு மகனே என்று அழைத்துத்தான் தனது மகனுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். இந்த ஒரு வார்த்தையே பல நாட்கள் பேசுவதற்கு உரிய முன்மாதிரியான ஒரு வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் சமூகத்தை திருத்துவதற்காக, வாலிபர்களை திருத்துவதற்காக நாம் உபயோகிக்கின்ற வழிகள் என்ன என்று பார்த்தால் அதுதான் அந்த வாலிபர்கள் கெட்டு விடுவதற்கு காரணமாக இருக்கின்றது. பெற்றோர்களாக இருப்பவர்கள், பாதுகாவலர்களாக இருப்பவர்கள், பொறுப்புதாரிகளாக இருப்பவர்கள் வாலிபர்களை சீர்திருத்துவதற்கே உரிய சரியான முறையிலே மார்க்கம் சொல்லுகின்ற முறையிலே அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறி வருகிறார்கள். தனது வாலிபனான மகனுக்கு புத்திமதி சொல்வதற்கு முதலாவது பாவித்த புத்தி என்ன தெரியுமா? எனது அருமை மகனே, எனது அன்பு மகனே, நான் சொல்லுவதை கொஞ்சம் செவிசாய்த்து கேட்டு வழிபட நீ தயாராகிவிடு என்று இரக்கமான அழகான தொனியிலே அந்த மகனுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். முதலாவது சொல்கிறார்கள், லா துஷ்ரிக் பில்லா, நீ அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டு விடாதே. இணை வைப்பை விட்டு முதலாவது தனது மகனை தடுத்து அழகான வழியை காட்டிக் கொடுக்கிறார்கள். ஈமானியத்தை மகனுக்கு படித்துக் கொடுக்கிறார்கள், ஈமானை அந்த மகனுக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள். இரண்டாவது சொல்கிறார்கள், அப்படிப்பதா தொழுகையை நீ சரியாக நிலைநாட்டுவாயாக, உரிய நேரத்திலே உரிய முறை பேணி அழகான முறையில் தொழுகையில் ஈடுபடக்கூடிய வாழ்க்கையை உனது வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வாயாக என்று மகனுக்கு இரண்டாவது புத்திமதியை சொல்கிறார்கள். இன்று நமது வாலிபர்களில் எத்தனை வீதமானவர்கள் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? கொஞ்சம் சிந்திப்போம் சகோதரர்கள்.
என்ன காரணம்? தந்தை தொழுதால், தாய் தொழுதால் தானே அந்த வாலிபனாக இருக்கின்ற அந்த மகனும் தொழுகையை முன்மாதிரியாக படித்துக் கொள்வார். வாலிபர்களுக்குரிய பிள்ளைகளுக்குரிய சிறந்த பல்கலைக்கழகமாக இருப்பவர்கள் பெற்றெடுத்த தாயும் தந்தையுமாக இருக்கிறார்கள். சிறந்த ஆசார் தாயும் தந்தையுமாக இருக்கிறார்கள். தாயிடத்தில் தொழுகை கிடையாது, தந்தையிடத்தில் தொழுகை கிடையாது, மூத்த சகோதரனத்தில் தொழுகை கிடையாது, பாடசாலைக்கு போகின்றால் அங்கே அதிபரிடத்தில் தொழுகை கிடையாது, அங்கே ஆசிரியரிடத்தில் தொழுகை கிடையாது, டியூஷன் சென்டருக்கு போகின்றால் அங்கே கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியரிடத்திலே தொழுகை கிடையாது, தொழிலுக்காக ஒரு வியாபார நிலையத்திலே தன்னை சேர்த்துக் கொள்கிறான், அங்கே வியாபார நிலையத்தின் உரிமையாளராக இருக்கின்ற முதலாளியிடம் தொழுகை கிடையாது, அங்கே இருக்கின்ற மூத்தவர்களிடம் தொழுகை கிடையாது, எங்கே இந்த வாலிபிருந்தத்தில் தொழுகையை நாம் எதிர்பார்க்க முடியும்? சமூகத்தை சீர்திருத்த வேண்டும், சமூகத்திலே நல்லெழுச்சியை கொண்டு வர வேண்டும், சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்று சிந்திக்கின்றோம். ஆனால் அந்த எழுச்சியின் அடிப்படை விடயம் என்ன, அதற்குரிய முக்கிய காரணம் என்ன என்பதை சிந்திக்க நாம் தவறிவிட்டோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை பற்றி என்ன சொல்கிறான்? தொழுகையை மற்றவர்களுக்கு நீங்கள் ஏவுங்கள், நீங்களும் தொழுகையில் சரியாக ஈடுபடுங்கள், நாங்கள் உங்களிடத்தில் எதுவும் கேட்கவில்லை, நாங்களே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவர்களாக இருக்கின்றோம் என்று குர்ஆன் நமக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எதனையும் கேட்கவில்லை, நாங்கள் தான் உங்கள் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கின்றோம் என்று தொழுகைக்கு அடுத்து அல்லாஹ் ஏன் சொல்கிறான் தெரியுமா? தொழுகையில் தான் சமூகத்தில் எழுச்சி இருக்கிறது, அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது, அனைத்து நலவுக்கும் அதுதான் அடிப்படை காரணியாக இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹும் குர்ஆனிலே கூறுகிறான், தொழுகையை மற்றவர்களுக்கு ஏவுங்கள், நீங்களும் கொள்கையில் சரியாக ஈடுபடுங்கள், நாங்கள் உங்களுக்கு எதுவும் கேட்பதில்லை, நாங்களே உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் பாடசாலைகளை எடுத்துக்கொள்வோம். இன்று இந்த முஸ்லிம் பாடசாலைகளில் தொழுகைக்காக எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது? ஒரு காலத்தில் நாங்களும் பாடசாலைகளில் படித்திருக்கின்றோம். நம்முடைய ஆசிரியர்கள் தொழுகையில் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள், அவர்களும் உரிய நேரத்தில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள், அங்கே திட்டமிட்டார்கள், அழகான முன்மாதிரிகளை அமைத்தார்கள், ஒரு நாளைக்கு உரிய நேரத்துக்கு தொழுகின்ற ஏற்பாட்டை ஒரு செக்ஷனுக்கு ஏற்படுத்தினார்கள். எங்களை அவர்கள் கூட்டி சென்று பள்ளி வாயிலே நுழைவித்து அங்கே தொழுகை முடியும் வரையும் கண்காணித்து அழகான முறையிலே பயிற்றுவித்தார்கள். அதனுடைய முடிவு என்ன? அதிகமான மாணவர்கள் தொழக்கூடிய காட்சி சமூகத்திலே காணப்பட்டது. இன்று என்ன ஏற்பட்டிருக்கிறது, இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று இந்த முன்னோர்கள் மூத்தவர்களிடம் இருக்கின்ற பிழை
இளம் சமூகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது.
ஒரு பாடசாலை மாணவன், முஸ்லிம் பாடசாலை மாணவன், இஸ்லாமிய விழுமியத்திலே அவன் ஒரு பேணுதலாக இருக்க வேண்டும் என்று அவன் கொஞ்சம் முயற்சிக்கும் போது அதிலிருந்து அவன் நழுவக்கூடிய வழிகளுக்குத்தான் அந்த பொறுப்புதாரிகளுடைய நடவடிக்கைகள் காரணமாக அமையக்கூடிய ஒரு சூழல் இன்று நம்முடைய சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இதை விரிவாக பேச எனக்கு நேரமும் இடம் கொடுக்காதே, நான் பேசவும் அதற்கு தயாராக நான் வரவில்லை. எனவே விடயத்திற்கு வருவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபர்கள் சீராக வேண்டும், வாலிபர்கள் சிறப்பான நல்லொழுக்கம் உள்ள வாழ்க்கைக்குள் தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதில் தான் சமூகத்தின் எழுச்சி இருக்கிறது, சமூகத்தின் முன்னேற்றம் இருக்கிறது, சமூகத்தின் உயர்வு இருக்கிறது. எனவே இதை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால், இதற்குரிய முன்னோடிகளாக நாங்கள், முன்மாதிரிகளாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது வாலிபர்களை தொடரக்கூடிய வாலிபர்களாக ஒரு தொழுகையின் முன்மாதிரியான ஒரு சமூகமாக நாம் மாற்றுவதற்கு எம்மால் இயன்ற முயற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்படுகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்து வாலிபர் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்களிடத்திலே சில சிந்தனைகள் உருவாகி இருக்கிறது. இதே இஸ்லாமிய எதிரிகள் அவருடைய உள்ளத்தில் விதைத்திருக்கின்ற, பதித்திருக்கின்ற விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வாலிபர்கள், எங்களுக்கு எல்லாம் விளங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, நாங்கள் படிக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கிறது, யாரும் எங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, யாரும் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் வாலிபர்கள் இன்று தங்களை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக அந்த வாலிபர்களுக்கு புத்திமதி சொல்ல முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. அவர்கள் நினைத்ததைத்தான் செய்வார்கள், அவர்கள் விரும்பியதைத்தான் செய்வார்கள், யாரும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது என்ற ஒரு நிலை சமூகத்தில் உருவாகி இருக்கிறது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். வாலிபர்களே, உங்களை நோக்கி நான் இரக்கமாக சொல்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தின் தலைமை பதவிக்காக தேர்ந்தெடுத்தது நபிமார்கள், ரசூல்மார்கள். எந்த ஒரு நபியையோ எந்த ஒரு ரசூலையோ தலைமை பதவியை, நபி பட்டத்தை, ரிசாலத்தை கொடுப்பதற்கு 40 வயதுக்கு முன்னால் யாரையும் தெரிந்தெடுத்தது கிடையாது. அனைவரையும் அல்லாஹ் 40 வயதுக்கு பின்புதான் தெரிந்தெடுத்தான். காரணம் என்ன? 40 வயதுக்கு பிறகுதான் ஒரு நிதானம் பிறக்கிறது, சரியான முறையிலே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உருவாகிறது. முட்டி மோதி பல விடயங்களுக்கு தடை கொடுத்து, பல விடயங்களுக்கு முகம் கொடுத்து சமூகத்தில் அனுபவப்படக்கூடிய ஒரு வயது 40 வயதாக இருக்கின்றது. எனவேதான் அல்லாஹும் நபிமார்களுக்கு நபி பட்டம் கொடுப்பதற்கு 40 வயதுக்கு பின்புதான் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றார். 40 வயதுக்கு முன்பே நம்மிடத்திலே சரியான நிதானத்தை, பூரணமான அறிவு ஆற்றலை நம்மால் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நுபுவத்தின் மூலமாக நமக்கு படித்துக் கொடுக்கின்றார். எனவே நாம் நம்முடைய முன்னோர்களில் உள்ள நல்லவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக, அவர்களுக்கு வழிபடக்கூடியவர்களாக, அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து செயல்படக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய புத்தி சொல்லுவதை போன்று, நம்முடைய அறிவு சொல்லுவதை போன்று, நமக்கு ஏற்படுகின்ற சிந்தனைகளை போன்று நம்மால் செயல்படுவதனால் பல தீங்குகள் நமக்கு ஏற்படும் என்பதை ஒவ்வொரு வாலிபரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். எனவே நான் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் பல விடயங்கள் பேச வேண்டும், ஆனால் நேரம் போதாதாக இருப்பதன் காரணமாக ஒரு சில விடயங்களுக்குள்ளே இந்த ஹுதுபாவை சுருக்கிக் கொள்கிறேன். வாலிபர்களே, உங்களுக்கு நல்லொரு எதிர்காலம் வேண்டுமா? உங்களுக்கு சீரான சிறப்பான எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் சந்திக்க வேண்டுமா? இதற்கு மார்க்கம் ஒரு அழகான வழிமுறையை உங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் பூரணத்துவத்தை அல்லாஹ் திருமணத்திலே வைத்திருக்கிறார். திருமணம் என்பது சாதாரண விடயம் அல்ல. திருமணம் என்பது நாம் நமது ஊரிலே பார்த்துக் கொண்டிருப்பது போன்ற ஒரு காரியம் அல்ல. திருமணத்தின் பின்னணியிலே பல நலவுகள் இருக்கிறது. ஒரு ஆணுடைய பூரணத்துவம் அது ஈமானியத்தாக இருக்கட்டும்,
மறுமை சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கட்டும், உலக சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கட்டும், அனைத்திலும் பூரணத்துவம் எப்போது கிடைக்கிறது தெரியுமா? அந்த திருமணத்திற்கு பின்னால் தான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆணுடைய சீதேவித்தனம் இம்மூன்று விடயங்களில் இருக்கிறது.
ஒரே ஆணுடைய சீதேவித்தனம் மூன்று விடயங்களில் இருக்கிறது
சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
முதலாவது விடயம், அவனுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு வாகனம் கிடைப்பது அவனுடைய சீதேவித்தனத்திற்குரிய அடையாளமாக இருக்கிறது. ஒரு விசாலமான தனது தேவைகளுக்கு போதுமான, வாழ்க்கைக்கு போதுமான விசாலமான வீடு கிடைப்பது அவனுடைய சீதேவித்தனத்தின் அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவது முக்கியமான விடயம் சொன்னார்கள், ஒரு சாலிஹான நன்னடத்தையுள்ள, தீனில் பற்றுதல் உள்ள, கணவனுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய பத்தினியான ஒரு பெண் மனைவியாக கிடைப்பது நீ உலகத்தில் சீதேவி என்பதற்குரிய அடையாளமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை ஏன் வாலிபர்களை நோக்கி பேசுகிறேன் என்று நீங்கள் சிந்திக்க முடியும். ஒரு பத்தினியான, பக்குவமான, எனக்கு வழிபடக்கூடிய, எனது ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு இணங்கி நடக்கக்கூடிய மனைவியை நான் எதிர்காலத்தில் அமைத்துக் கொள்வது எனது வாலிப கால வாழ்க்கையில் தான் தங்கியிருக்கிறது. வாலிப கால வாழ்க்கையில் தங்கியிருக்கிறது. யாரும் கோபித்துக் கொள்ளாதீர்கள். இன்று அனைத்தும் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, ஆனால் சீரான சிறப்பான மனைவி கிடைக்காததால் எந்த பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது, வாழ்க்கையில் அமைதி கிடையாது, வாழ்க்கையில் ஆரோக்கியம் கிடையாது, வாழ்க்கையில் எதிலும் முன்னேற்றம் கிடைந்த கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், சரியான மனைவி அமையாததுதான் அதற்குரிய அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஏனான சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமணத்தின் அடிப்படையான ஒரு பிரயோஜனமாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், ஏன் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் தெரியுமா? உங்களுடைய சுகூனை, உங்களுடைய அமைதியை, உங்களுடைய நிம்மதியை அந்த பெண்ணிடத்தில் இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காக. ஏனான சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனதருமை வாலிபர்களே, திருமணத்தின் மூலம் அந்த மனைவி சீரான ஒரு சிறப்பானவளாக அமைவதன் மூலம் உலகத்துடைய வாழ்க்கையில் நீங்கள் சொர்க்கத்தை பார்க்கலாம். வாலிபர்களே, உங்களை நோக்கி சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், உலகத்தில் உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக அமைய வேண்டுமா? உங்களுக்கு பத்தினியான, மார்க்கப்பட்டுள்ள
ஒரு பெண் கிடைப்பதுதான் அதற்குரிய காரணமாக இருக்கிறது. உலகத்தில் நீங்கள் நரகத்தை பார்க்க வேண்டுமா? ஒரு செத்த நடத்தையுள்ள, உங்களுக்கு வழிபடாத, பத்தினித்தனம் இல்லாத ஒரு பெண் கிடைத்து விட்டால் போதும், உலகத்தில் நீங்கள் நரகத்தை பார்க்கலாம்.
நீங்கள் லட்சாதிபதியாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், பில்லியனராக இருக்கலாம், அதற்கு மேலுள்ளவராக இருக்கலாம், உங்களிடத்தில் பதவிக்கு மேல் பதவி, நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கலாம், முழு உலகத்தையும் ஆட்சி செய்யலாம். ஆனால் மனைவி சீரானவளாக இல்லை என்றால் உங்களால் உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது.
அந்த சுக்கூன் என்று சொல்லக்கூடிய நிம்மதியை, சந்தோஷத்தை, உள்ளத்தின் ஆறுதலை அல்லாஹ் நம்முடைய மனைவியிடத்தில் இருந்துதான் பெறக்கூடிய ஏற்பாட்டை உலகத்தில் வைத்திருக்கிறார். அன்பார்ந்த மேலான சகோதரர்களே, என அருமை வாலிபர்களே, இந்த சிறப்பான பத்னியான, உங்களுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய, உங்களுக்கு சொர்க்கமாக உலக வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய அந்த மனைவியை அடையக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாலிபத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொன்னார்கள்,
அலஹான முறையிலே காது தாழ்த்தி கேட்டுக் கொள்ளுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்தவனுக்கு சொந்தமாக கூடிய, அடுத்தவனுக்கு உரிமையாக இருக்கக்கூடிய பொம்பளையோடு நீங்கள் பக்குவமாக, பேணுதலாக, பத்தினித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும்.
நடக்கலாம், நடக்காமல் போகலாம். எல்லா பெண்ணும் என்னுடைய மனைவிதான் என்ற தோரணையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். வாலிபத்தில் அல்லாஹ் சிறகாசிரத்தை தந்திருக்கிறான். வாலிபத்தில் அல்லாஹ் எதையும் சாதிக்கக்கூடிய திறமையை தந்திருக்கிறான். வாலிபத்தில் அல்லாஹ் நல்ல அழகு சௌந்தரியத்தை தந்திருக்கிறான். வாலிபனாக இருக்கிறேன், தந்தை நல்ல செல்வந்தராக இருக்கிறார். வாலிபனாக இருக்கிறேன், எனது குடும்பம் நல்ல படித்த பரம்பரையாக இருக்கிறது. ஊரிலே நல்ல கௌரவம் இருக்கிறது. இதை பயன்படுத்தி வேண்டிய பெண்ணை என்னுடைய மாய வலைக்கு சிக்க வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது.
நீங்கள் ஒரு பெண்ணை அடைந்து கொள்ளும் வரைக்கும் இன்னும் எத்தனை பெண்களையும் அனுபவிக்கலாம்.
ஆனால் உனக்கென்று ஒரு உரிமையான பெண் வந்துவிட்டால் அதற்கு பிறகு உனது வாழ்க்கை வேறு விதமாக மாற இருக்கிறது.
ஏன் இதை இப்போதே சொல்லித் தருகிறோம் தெரியுமா? இன்று திருமணம் முடித்து கடும் பிரச்சனைக்குள்ளும் சிக்கலுக்குள்ளும் சிரமத்திற்குள்ளும் மாட்டிக்கொண்டிருக்கின்றவர்கள் சொல்லலாம், எங்களுக்கும் இந்த மிம்பர்களிலே இப்படியான புத்திமதிகள் நாங்கள் வாலிபர்களாக இருக்கும் போது சொல்லப்படவில்லையே, சொல்லப்பட்டிருந்தால் நாங்களும் இப்படியாக எங்கள் வாழ்க்கையை அமைத்திருப்போமே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, நூறல்ல, ஆயிரக்கணக்கானவர்கள் இப்படியாக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏக்கம் தவிப்பு உங்கள் வாலிபர்களாக இருக்கின்ற உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடாது என்ற இரக்கத்தில் தான் இதை சொல்லித் தருகின்றோம். சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அடுத்த பெண்ணோடு பத்தினித்தனமாக நடந்து கொள்வாரோ அப்போதுதான் அவருக்கென்று இருக்கின்ற பெண்ணோடும் அடுத்தவர்கள் பத்தினித்தனமாக நடந்திருப்பார்கள். இதன் மறுபக்கத்தை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். இதன் மறுபக்கத்தை வாலிபர்களே சிந்திக்க தொடங்குங்கள். நான் மார்க்கம் அனுமதிக்காத வழிகளிலே, நான் மார்க்கம் தடுத்திருக்கின்ற முறைகளிலே அடுத்த பெண்ணோடு தொடர்பு கொள்வேனாக இருந்தால் எனது எதிர்காலம் பாதிக்கப்படப் போகிறது, எனது எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப் போகிறது, எனது எதிர்கால வாழ்க்கையின் எனது சந்ததி பெரும் சிக்கலுக்குள்ளும் சிரமத்துக்குள்ளும் மாற்றப் போகிறது.
எந்த தாயும் தந்தையும் சரியான இன்பமான சுகமான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைக்குள் இல்லையோ, தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் கோடி கோடி சொத்துக்கள் இருக்கலாம், அந்த பிள்ளைகள் சமூகத்தில் சீரழிவார்கள் என்பது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே என்னை விட நன்றாக தெரியும்.
எனவே வாலிபர்களே, எனது அருமை வாலிபர்களே, எனது உள்ளத்தில் இடம் பிடித்திருக்கும் வாலிபர்களே, நீங்கள் சிந்திக்க தொடங்குங்கள்.
இங்கிருக்கின்ற சூழல் இருக்கிறதே, மிகவும் ஃபித்னாவுடைய சூழலாக இருக்கிறதே, பெண்களுடைய ஃபித்னா தலை விரித்தாடி கொண்டிருக்கின்றதே. இதன் காரணமாக என்ன விளைவை சந்திக்க போகிறோம்? எதிர்கால சந்ததிகள் அவர்கள் சீரழிந்து போகிறார்கள், வாழ்க்கையை தொலைக்க போகிறார்கள். இதனால் தான் இப்போதே பேச ஆரம்பித்திருக்கின்றோம். எனது அருமை வாலிபர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள். அவர்களுடைய ஒரு பண்பு என்ன தெரியுமா? ஜாமிஉல் கலிம், வார்த்தை சுருக்கமாக இருக்கும், அதன் விளக்கத்தை தேட நடந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உன்னாலும் ஒரு பத்தினியான ஒரு பெண்ணை அடைந்து கொள்ள முடியும் என்ற உறுதிமொழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துவிட்டார்கள். எனவே இதை விரிவாக நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க தொடங்குங்கள்.
தனிமையாக உட்காருங்கள். நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், எனது வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது,
எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது அல்லவா, நான் பெரும் ஒரு நீண்ட கால வாழ்க்கை வாழ வேண்டியவனாக இருக்கின்றேனே, எனது வாழ்க்கையை நான் சீரழிக்க முடியுமா, இது எனது கையில் தானே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்ற விடயத்தை சிந்திக்க தொடங்குங்கள். வாலிபர்களே, எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும். மறுமையில் அல்ல சொர்க்கம், இந்த உலகத்தில் நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். இரண்டாவது ஒரு புத்திமதியை சொல்லுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கியாமத்தில் இறங்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன புத்திமதிகள் பல இருக்கின்றன. அதில் வாலிபர்களுக்கு நான் இன்று ஒரு பிரதானமான விடயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். அது என்ன தெரியுமா? உங்கள் தாய் தந்தையர்களின் உள்ளத்தை குளிர, உள்ளத்தை சந்தோஷப்படுத்த எவ்வளவு முயற்சிக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்து கொள்ளுங்கள்.
உங்கள்
தாய் தந்தையர்களின் உள்ளங்களை குளிர வைத்து நடந்து கொள்ளுங்கள். நீங்களும் திருமணம் செய்வீர்கள், நீங்களும் பிள்ளைகள் பெறுவீர்கள். அந்த பிள்ளைகள் அப்போதுதான் உங்களுடைய உள்ளங்களை குளிர வைப்பார்கள். வாலிபர்களே, இன்று உடலில் நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, திடகாத்திரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, எதையும் சாதிக்க முடியும். இதே நிலையில் தான் இன்று பொல் ஊண்டிக் கொண்டு செல்கின்ற அந்த வயோதிபரும் ஒரு நாள் இருந்தார். பலருடைய துணையோடு தூக்கி வைக்கப்பட்டு பயணங்கள் மேற்கொண்டு ஆஸ்பத்திரியில இருந்து கொண்டிருக்கின்ற அந்த வயோதிபரும் நாம் இருக்கின்ற இதே வாலிப கட்சோடு தான் ஒரு நாள் உலகத்தில் வாழ்ந்தார். வாலிபர்களே, எனது அருமை வாலிபர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் தாய் தந்தையர்களுடைய உள்ளங்களை குளிர வைத்து நடந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுடைய தாய் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் தாய் தந்தையர்களாக மாறும் போதும் உங்களுடைய உள்ளங்கள் குளிர அந்த நடவடிக்கைகள் அவர்கள் நடத்தைகள் அவர்களிடத்திலிருந்து உங்களால் காண முடியும். ஒரு பெரியார் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். ஒரு மகன் தனது தந்தையை தூக்கி சொல்லை தாங்க முடியாது என்று கருதி ஆற்றிலே கொண்டு போய் வீசுவதற்கு எடுத்து செல்லும் போது அந்த தந்தை சொன்னார், மகனே, இவ்விடத்தில் என்னை தூக்கி வீசாதே, நானும் என்னுடைய தந்தையை அந்த இடத்தில் தான் வீசினேன், என்னையும் அதே இடத்தில் வீசிவிடேன். இது ஒரு சம்பவமாக கதையாக இருந்தாலும் ஹதீஸை புறம்பட்டதாக இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், உங்கள் தாய் தந்தையர்களோடு நீங்கள் அழகாக பண்பாக ஒழுக்கமாக அவர்களுக்கு செலவு கொடுக்க வேண்டுமா, அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டுமா, அவர்களின் தேவை என்ன என்று உணர்ந்து அவைகளை செய்து முடித்து விடுங்கள். அப்போதுதான் நீங்களும் இன்னும் ஒரு தாய் தந்தையாக ஆகும் போது உங்கள் குழந்தைகள் உங்களை பராமரிப்பார்கள். இல்லாத பட்சத்தில் உங்களுக்கும் இதே நீங்கள் தாய் தந்தைகளுக்கு செய்கின்ற அநியாயங்கள் உங்களுக்கு செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கியாமத்துடைய அடையாளங்களை சொன்னார்கள். என்ன தெரியுமா? எப்போது மனைவி அவளுக்கு ஆண்கள் வழிபட்டு தாய் தந்தையர்கள் நோவினைக்குள்ளாக்கப்படுவார்களோ அது கியாமத்துடைய மிக பெரும் அடையாளம் என்று. அடுத்தது சொன்னார்கள், நண்பர்கள் மிக நெருக்கமானவர்களாகவும் தந்தைமார்கள் தூரமானவர்கள் போன்றும் எப்போது சமூகத்தில் இந்த நிலை உருவாகுமோ கியாமத்தை எதிர்பார்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது விரிவாக தனி தலைப்பில் பேசப்பட வேண்டும், இரண்டும் இந்த தலைப்புக்கு பொருத்தம் என்பதால் சொல்கிறேன். இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? திருமணம் செய்து விட்டால் தந்தையை மறந்து விடுகிறோம், தாயை மறந்து விடுகிறோம். அந்த அந்த மனைவிக்காக லட்சம் கோடி ரூபாய்கள் செலவழிக்க தயார், 24 மனத்தியானத்தையும் ஒதுக்க தயார். ஆனால் ஒரு கிழமையில் ஒரு நாள் என்ன, ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது தந்தையை சென்று தாயை சென்று அவர்களோடு அமர்ந்து அன்பாக பாசமாக எம்மை மடியில் வைத்து இரக்கமாக பல வார்த்தைகள் கேட்டு பேசினார்களே, அப்படியாக பேசாவிட்டாலும் என்ன செய்கிறீர்கள், சுகமாக இருக்கிறீர்களா, சாப்பிட்டீர்களா, உங்கள் வாழ்க்கை எப்படி போகிறது என்று ஒரு மாதத்தில் ஒரு நாளை ஒதுக்கியாவது அவர்களிடம் சென்று உட்கார்ந்து கேட்பதற்கு கூட நமக்கு நேரம் இடம் கொடுக்காமல் இருக்கிறது. கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிங்கள், கொஞ்சம் சிந்திக்க தொடங்குங்கள். இது சியாமத்துடைய மிக பெரும் அடையாளம். ஒரு சம்பவத்தை அரபியிலே வாசித்தேன், உண்மையோ பொய்யோ தெரியாது. ஒரு தந்தை ஒரு தொலைபேசியை எடுத்து தொலைபேசியை திருத்தக்கூடிய ஒருவரிடத்திலே கொண்டு போய் கொடுக்கிறார், எனது தொலைபேசியை திருத்திக் கொடுங்கள். அவர் செக் பண்ணிவிட்டு சொல்கிறார், இதில் எந்த பிழையும் இல்லை, இது நன்றாகத்தான் இருக்கிறது. அந்த தந்தை அதை தூக்கி அழ ஆரம்பித்து சொல்கிறார், எனது மகனுக்கு என்ன நடந்து விட்டது, நான் நினைத்தேன் இந்த தொலைபேசி இது பழுதாகி விட்டதன் காரணமாகத்தான் எனது மகனின் அழைப்பு வராமல் இருக்கிறதோ என்று. ஆனால் எனது மகனுக்கு என்ன நடந்து விட்டது, இத்தனை மாதங்கள் கடந்தும் என்னோடு பேசவில்லையே என்று அவர் அழுது செல்லக்கூடிய அந்த சம்பவம் ஒன்று அரபியிலே எனது வாட்ஸ்அப்புக்கு வந்தது, நான் அதை வாசித்தேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போன்ற பல தந்தைகளுடைய நிலைமைகளை இன்று நாம் சமூகத்தில் கண்டுகொண்டிருக்கின்றோம். இது கியாமத்துடைய மிக பெரும் அடையாளம், இது நமது எதிர்காலத்தை பாதிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதிர்காலத்தில் செழிப்பாக சிறப்பாக வசதி வாய்ப்பாக வாழ வேண்டும் என்று விருப்பமாக இருக்கிறதோ உலகத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டும், நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்று யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ, தாய் தந்தையர்களுடைய ஹக்குகளை பேணி, அவர்களுடைய பணிவிடைகளை செய்து, அவர்களுடைய செலவீனங்களை கவனித்து, அவர்களுடைய வார்த்தைகளை மதித்து, சீ என்று கூட சொல்லிவிடாமல் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி நடந்து கொள்ளுங்கள். தாய் தந்தையர்களை பேணி நடப்பதே இரண்டு அபிவிருத்திகளை ஏற்படுத்துகிறது. ஒன்று, வாழ்க்கையில் வரக்கத்தை கொடுக்கிறது, நீண்ட ஆயுளை கொடுக்கிறது. இது இரண்டும் தாய் தந்தையர்களுடைய பணிவிடையிலே இருக்கின்றது. ஆனால் நான் படித்து விட்டேன், நான் டாக்டராக ஆகிவிட்டேன், என்ஜினியராக ஆகிவிட்டேன், செல்வனாக செல்வந்தனாக ஆகிவிட்டேன், கோடீஸ்வரனாக லட்சாதிபதியாக மாறிவிட்டேன், எனக்கு இதற்கெல்லாம் நேரம் கிடையாது என்று தாய் தந்தையர்களை ஒதுக்கி, அவர்களை பராமரிக்காமல், அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல், அவர்களுடைய செலவுகளை கவனிக்காமல் இன்று ஒதுக்கி வாழக்கூடிய பலர்களை சமூகத்தில் கண்டுகொண்டிருக்கின்றோம். இது எதிர்காலத்தில் நம்மை பாதிக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். எனவே வாலிபர்களே, இந்த இரண்டு அழகான புத்திமதிகளையும் உங்களை நோக்கி நான் சொல்லி இருக்கின்றேன். அதே போன்று இன்னும் ஒரு பிரதானமான விடயம்தான், நம்முடைய வாழ்க்கையிலே தீனுடைய பேணுதலையும், தீனுடைய நன்மதிப்பையும், தீனுடைய நம்முடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். யாருக்கு ஒப்பாக உலகத்தில் வாழ்க்கையை அமைப்பார்களோ, மறுமையில் அவர்கள் அவர்களோடு தான் இருக்க வேண்டும். இந்த வாலிபர்களிடத்திலே ஏற்பட்டிருக்கின்ற மோகம் என்ன? கிரிக்கெட்டில் யார் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறாரோ, நடிகையாக நடிப்பில் சினிமாவில் யார் உயர்ந்த இடத்தில் இருக்கிறாரோ, இவர்களை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கை தான் இந்த வாலிபர்களிடத்திலே காணப்படுகிறது. முடிவெட்டுவதிலிருந்து, முக அமைப்பை அமைத்துக் கொள்வதிலிருந்து, உடை அலங்காரத்தை ஏற்படுத்துவதிலிருந்து, சிறப்பு போடுவதிலிருந்து, ஏன் நடப்பதில் இருந்து, தனது அசைவுகளை ஏற்படுத்துவதில் இருந்து இவர்களையே பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். இது மிக பெரும் ஒரு விபரீதமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மரூ மாமன் அஹப்ப. என்ன சம்பவம்? நபியிடத்திலே வந்து கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், உலகத்தில் எனக்கு உங்களை விட விருப்பமானது எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது. நான் சாப்பிடும் போது உங்கள் சிந்தனை வந்தால் கூட சாப்பாட்டை விட்டுவிட்டு உங்களிடத்தில் ஓடி வருவேன், உங்களை பார்ப்பேன், எனது உள்ளம் மகிழ்ந்துவிடும், உள்ளம் அமைதி பெறும், நான் திரும்பி செல்வேன். ஆனால் உங்களுக்கும் ஒரு மரணம் இருக்கிறது, எனக்கும் ஒரு மரணம் இருக்கிறது. நீங்கள் நபியாக இருக்கிறீர்கள், வறுமையில் நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள், உங்களோடு வர முடியாது. எனவே எனது நிலைமை என்னவாகும் யார சொல்லல்லா, அந்த மறுமையில் உங்களை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாதே என்று கேட்டதற்கு நபிக்கே பதில் சொல்ல முடியவில்லை. அல்லாஹ் வஹி அறிவிக்கின்றான், குர்ஆனுடைய வசனம் பெறுகிறது, அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கிறான். நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஹதீஸிலே வந்திருக்கிறது, அல் மர்உ மன் அஹப்ப, உலகத்தில் யார் யாரை நேசிப்பாரோ அவரோடு தான் மறுமையில் இருப்பார் என்ற அந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிங்கள். எங்களுடைய உள்ளத்திலே நபியின் அன்பும், நபியின் பாசமும், நபியின் நேசமும் எந்த அளவுக்கு இடம் பிடித்திருக்கிறது? மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய முன்னோர்களை பின்பற்றுவோம், நல்லவர்களை பின்பற்றுவோம். இதில் தான் நமது வாழ்க்கையின் நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. அனாதையாக இருக்கிறார், சாச்சாவின் மூலமாகவே முழுமையாக பராமரிக்கப்படுகிறார். ஒரு நாள் நபியுடைய சபையில் அமர்ந்த இந்த சிறு சஹாபி சாட்சாவரத்திலே வந்து கியாமத்துடைய அடையாளங்களின் அந்த கேட்ட பயானை பற்றி சாட்சாவரத்திலே சொன்ன போது, அந்த ஜுலாத் என்பவர் சாதாரணமானவர் அல்ல, சஹாபாக்களோடு சேர்ந்து பள்ளியிலே சொல்லக்கூடியவராக இருந்தார், உம்ரா ஹஜ் செய்தவராக இருந்தார். ஆனாலும் அவர் முனாபிக்காக இருந்தார். இது இந்த சஹாபிக்கு தெரியாது. சொன்ன போது அவர் சொன்னார், நபி பொய் சொல்கிறார் என்ற ஒரு வார்த்தை தான் சொன்னார். உடனே சொன்னார் அந்த சிறு சஹாபி, சாச்சாவே, இந்த உலகத்தில் எனக்கு ஆக விருப்பமானவராக நீங்கள் தான் இந்த நிமிடம் வரைக்கும் இருந்தீர்கள். இந்த நிமிடத்தோடு உலகத்தில் எனக்கு மிக வெறுப்புக்கும் கோபத்துக்கும் இவர் நீங்கள். இதோ நான் நபீடத்தில் போகப் போகிறேன், உன்னை பற்றி முறையிடப் போகிறேன். சென்றார்கள், நபீடத்தில் முறையிட்டார்கள். எவ்வளவு சிறிய வயது சஹாபி என்றால், சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சூழல்லா, இவருடைய கதையை ஏற்று அந்த ஜுலாசிக்கு எதிராக எப்படி நாம் நடவடிக்கை எடுக்க முடியும்? அவ்வளவு சிறிய சஹாபி. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவர்கள் தான் சஹாபாக்கள், இவர்கள் தான் சஹாபாக்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், நபியை பின்பற்றினால் அல்லாஹின் அன்பு கிடைக்கும், நபியை பின்பற்றுவதில் தான் அல்லாஹுடைய நேசம் இருக்கிறது, உலகத்தின் வெற்றி இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, நபியை பின்பற்றுவதில் தான் நபியிலே நேசம் காணப்படுகிறது. எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் என்னை நேசிப்பாரோ, யார் என்னை நேசிப்பாரோ, கியாமத்தில் அவர் என்னோடு ஒன்றாக இருப்பார். எனவே சகோதரர்களே, குறிப்பாக வாலிபர்களே, கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிங்கள். இந்த நம்முடைய உள்ளத்தில் யாருடைய நேசத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம், உள்ளத்தில் யாருடைய அன்பை நாம் இடம் பிடித்து வைத்திருக்கின்றோம், அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய செயல்களிலே யாரை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்ற விடயங்களை கொஞ்சம் சிந்திக்க தொடங்குங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்ட போதுமானவராக இருக்கின்றான். எனவே சகோதரர்களே, குறிப்பாக வாலிபர்களே, வாலிபம் என்பது சாதாரணமானது அல்ல. இந்த வாலிபத்திற்காக ஒரு தனி கேள்வி இருக்கிறது, வாலிபத்தை பாழாக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமை நாளிலே ஏழு கூட்டத்திற்கு மாத்திரம்தான் அரசுக்கு கீழால் அமைக்கப்படக்கூடிய முத்து மேடையில் இடம் கொடுப்பான். அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா, யார் தெரியுமா? ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாலிபத்தை கழித்த வாலிபர்கள், மனிதர்கள் செம்பு தரை, தலைக்கு மேலே சூரியன், உடுப்பு கிடையாது, செருப்பு கிடையாது, தன்னுடைய வேர்வைக்கு மூழ்கி இருக்கிறார்கள். நரகத்திற்கு அனுப்பினாலும் பரவாயில்லை, இந்த இடத்தை விட்டு எங்களை அனுப்பிவிடையாள்வா என்று மக்கள் திண்டாடி கொண்டிருக்கும் போதே சில வாலிபர்கள் இந்த முத்து மேடையில் அமர்ந்திருப்பார்கள். நபிமார்களும் ரசூல்மார்களும் இவர்களை பார்த்து, இவர்கள் யார், இவர்கள் நபிமார்களா, உலகத்தில் நபிமார்களாக இருந்தவர்களா, அல்லது ஷஹீதுகளா, அல்லது இவர்கள் யார், நல்லவர்களா என்றெல்லாம் பார்த்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்திலே, உயர்ந்த அந்தத்தில் இருப்பார்கள். யார் தெரியுமா, 30 வயது வரைக்குட்பட்ட அந்த வாலிப துடிப்பை அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு, அல்லாஹ்வின் பயத்தோடு, அல்லாஹ்வின் அச்சத்தோடு, பத்தினித்தனமாக, தேடுதலாக, பக்குவமாக கழித்தவர்கள். எனவே வல்லநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாலிபத்தை சிறப்பாக கழிப்பதற்கு நல்லருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், வாலிப காலங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எதிர்காலத்திலே எங்களுக்கு பல விளைவுகளை ஏற்படுத்தி விடாமல் பாதுகாப்பாயாக. அவற்றிலிருந்து உண்மையான தௌபா செய்து கொள்ள சந்தர்ப்பத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ், வாலிபர்களுக்கு இதாயத்தை நசீவாக்குவாயா. யா அல்லாஹ், வாலிபர்களை பக்குவமாக ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹ், அவர்கள் நல்ல சீரான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு நீ நல்ல சந்தர்ப்பத்தை கொடுப்பாயாக. வாஹிது தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.